நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் திருமதி சாந்தா ஜெயராஜ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
இந்த நிகழ்ச்சியில் இன்று என்ன செய்முறை?
புத்தாண்டு பிறந்திருக்கின்றது, பொங்கல் காலம். இந்த நேரத்தில் முதலில் நாங்கள் ஒரு இனிப்பு வகையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் முழு வருடமும் இனிப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை, எல்லோருடைய ஆசையும் கூட. ஸோ இன்றைக்கு வந்து முதல்ல ஒரு ரசமலாய் என்று சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு வகை, இது நீங்க சாப்பிட்டிருப்பீர்கள், நல்ல சுவையாக இருக்கும். குலாப் ஜாமுன் போல ஒன்று, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானது.
சரி, செய்முறையை பார்ப்போம். முதலில் தேவையான பொருட்கள்.
இதுக்கு தேவையான பொருட்கள் பால் 1.5 லிட்டர், அதாவது ஃபுல் கிரீம் மில்க், எலுமிச்சன் சாறு 2 அல்லது 3 மேசைக்கரண்டி, அல்லது எலுமிச்சன் சாறுக்கு பதிலாக வினிகர் உபயோகப்படுத்தலாம். மற்றது வெள்ளை சீனி, ஒயிட் சுகர் 1 கோப்பை, அல்லது 1.5 கோப்பைகள் கூட எடுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டால் எடுக்கலாம். ஏலக்காய் பொடி சிறிதளவு, பாதாம் அதாவது ஆமண்ட் துண்டுகள், சிறிய துண்டுகளான ஆமண்ட்ஸ் 2 மேசைக்கரண்டி, பிஸ்டாஷியோ பிஸ்தா அது வந்து 2 மேசைக்கரண்டிகள், ஏலக்காய் பொடி 1 தேக்கரண்டி, தேவையான அளவு தண்ணீர், உப்பு, கொஞ்சம் குங்குமப்பூ. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிகவும் குறைவு, செய்முறையும் ரொம்பவும் சுலபமாக இருக்கும். குலாப் ஜாமுன், ரசகுல்லா, ரசமலாய் எனும் இனிப்பு வகைகள் இந்தியாவில் மிக பிரபலமானவை, அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மிகவும் சுவையானவையும் கூட. இதில் இன்று நாம் எடுத்துக்கொண்டது ரசமலாய். இது வந்து மேற்கு வங்காளம், ஒரிசா ஆகிய பகுதிகளில் பிரபலமான ஒரு இனிப்பு வகை. இந்த ரசமலாய் செய்வதற்கு 3 படிகள் இருக்கின்றன, அதாவது ஸ்டெப். இதை நீங்கள் சரியாக ஒவ்வொன்றாக செய்து கொண்டு போனீர்கள் என்றால் இது மிகவும் சுலபமாக செய்யக்கூடியது.
குறித்து வைத்துக் கொண்டால் நல்லது இல்லையா? நீங்கள் செய்முறையை சொல்லுங்க.
இது வந்து நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன்.
சரி, இப்போது செய்முறையை சொல்லுங்கள்.
இதுக்கு முதலாவது வந்து ரசமலாய் செய்வதற்கு பன்னீர் உருண்டைகள் தயாரிக்க வேண்டும், அதாவது உங்களுக்கு தெரியும் பன்னீர் கடைகளில் வாங்கலாம் அல்லது நீங்களே செய்யலாம். இரண்டாவது வந்து ரசமலாய் உருண்டைகளை, அந்த பன்னீர் உருண்டைகளை வேக வைப்பதற்கு தேவையான சீனிப்பாகு, அது நாங்கள் தயார் செய்து காய்ச்சி கொள்ள வேண்டும். மூன்றாவது, ரசமலாய் பன்னீர் உருண்டைகளை கடைசியாக ஊற வைப்பதற்கான பால் கரைசல். இந்த 3 படிகளில் தான் இந்த ரசமலாய் செய்முறை அடங்கி இருக்கின்றது. பன்னீர் செய்வதற்கு முதலில் கடைகளில் நீங்கள் வாங்கலாம், அல்லது வீட்டில் செய்வதானால் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொடுக்கப்பட்ட பால், 1 லிட்டர் பாலை அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்து அதில் ஏறக்குறைய 3 தேக்கரண்டி எலுமிச்சன் சாறு அல்லது வினிகர் உபயோகப்படுத்தலாம் என்று சொன்னேன். இதை போட்டவுடன் அந்த பால் கொதித்து வரும்போது இந்த வினிகர் அல்லது எலுமிச்சம் புளியை அதில் ஊற்றும் போது அந்த பால் வந்து பிரிந்து போகும். அந்த பால் பிரிந்தவுடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதனை வடிகட்ட வேண்டும். வடிகட்டி அதை நல்லா அழுத்தி விட்டவுடன் அந்த பன்னீரில் இருக்கின்ற தண்ணீர் கீழே போய்விடும். அந்த தண்ணீர் நன்றாக இறங்கியவுடன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதில் ஒரு பிஞ்ச் அதாவது ஒரு சிட்டிகை அளவு உப்பை போட்டு நன்றாக பிசைந்து, அதாவது நன்றாக தேய்த்து பிசைய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அந்த பன்னீர் உதிரியாக இருக்கும், அந்த உதிரியாக இருப்பதை நாங்கள் நன்றாக கையால் தேய்த்து பிசைந்து சின்ன உருண்டைகளாக உருட்டி வைத்து கொள்ள வேண்டும். உருண்டைகளாகவோ அல்லது நீளமானதாகவோ உருட்டி அதை வந்து கொஞ்சம் கையில் வைத்து, கை உள்ளங்கையில் வைத்து தட்டையாக கொஞ்சம் அழுத்தி ஒரு தட்டில், வட்டமாக ஒரு தட்டில் அடுக்கி அதை ஒரு ஈரத்துணியால் மூடி வைக்க வேண்டும். ஏனென்றால் இது மூடி வைக்காவிட்டால் காய்ந்து போகும் அல்லது அது பிரிந்து போகும். இது முதலாவது படி, அதாவது பன்னீரில் அந்த உருண்டைகளோ தட்டைகளோ நாங்கள் தயார் செய்வது. இரண்டாவது படி, அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஏறக்குறைய 4 கோப்பைகள் தண்ணீர் போட்டு 1/4 கோப்பை சர்க்கரை அதாவது வெள்ளை சீனியை அதில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். அப்படி அது கொதித்து வரும்போது நாங்கள் தயாராக வைத்திருக்கும் அந்த பன்னீர் உருண்டைகளை ஏறக்குறைய 3 நிமிடங்கள் போல அதில் போட்டு வேக வைக்க வேண்டும். அதை வேக வைத்து அப்படியே எடுத்து மற்றும் ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு தட்டில் அழகாக அடுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், இது எடுத்து இன்னொரு தட்டில் வைக்கும் போது அது சுருங்கி போகும் என்பதற்காக அதை தண்ணீரில் போடுவார்கள். ஆனால் இது வந்து ஒரு அவசியமான ஒரு செய்முறை என்று நான் நினைக்கவில்லை. அது அந்த அளவுக்கு அது அவசியம் இல்லை. ஏனென்றால் இதை எடுத்து நாங்கள் தட்டி எடுத்து சீனியில் போட்டு இன்னொரு தட்டில் வைத்ததோடு நாங்கள் மூன்றாவது படி, அதாவது பால் கரைசலை தயார் செய்து கொண்டால் இதை உடனடியாக நாங்கள் பாலில் போட்டு விடலாம். இப்போது மூன்றாவது படி, மீதம் இருக்கின்ற அரை லிட்டர் பால், அதாவது 1.5 லிட்டர் பால் வேணும் என்று கூறினேன், 1 லிட்டர் பால் உபயோகப்படுத்தி விட்டோம். இப்போது மீதம் இருக்கின்ற 1.5 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1/4 கோப்பை மிதமாக இருக்கின்ற சர்க்கரை, அந்த சர்க்கரையில் 1/4 கோப்பை நாங்கள் மீதப்படுத்தி இருக்கிறோம், அந்த சர்க்கரையை இந்த பாலில் போட வேண்டும். அந்த பாலை சூடாக்கும் போது அதில் ஏலக்காய், பாதாம், பிஸ்தா ஆகியவற்றையும் சேர்த்து சிறு தீயிலே அதை வந்து அந்த பாலை நாங்கள் கொதிக்க விட வேண்டும். இந்த பாலை கொதிக்க விடும் போதே நீங்கள் என்ன செய்யலாம், அது கொதி வரும்போது அதில் குங்குமப்பூவை தூவி விடலாம். பால் நன்கு கொதித்ததும் தயாராக இருக்கின்ற பன்னீர், அந்த உருண்டைகள் அல்லது தட்டையாக செய்து வைத்த பன்னீரை நாங்கள் ஒவ்வொன்றாக அதில் சேர்க்கலாம். அல்லது என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் பரிமாறப்போகின்ற ஒரு பாத்திரம் அல்லது டிஷ், அதில் இந்த பன்னீரை நாங்கள் போட்டு அதன் மேல் இந்த சூடான பாலை ஊற்றலாம். அப்படி ஊற்றும் போது அழகாக அதில் அந்த பாதாம், பிஸ்தா பருப்பு துண்டுகள், குங்குமப்பூ எல்லாம் வந்து அதில் அழகாக மேலே நிற்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் அதிகப்படியாக பிஸ்தா பருப்பு துண்டுகள் இருந்தால் நீங்கள் அது பரிமாறும் போது மேலே தூவலாம். அந்த குங்குமப்பூ போட்டவுடன் அந்த பாலின் நிறம் மஞ்சளாக மாறும். ஸோ பார்ப்பதற்கு இது மிகவும் அழகாக இருக்கும். மஞ்சள் பாலில் வெள்ளை நிற ரசமலாய், அதன் மேல் பச்சை நிற பிஸ்தா, அதன் மேல் சிவப்பு நிற குங்குமப்பூ, பார்ப்பதற்கு கண்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இதனை எல்லோரும் செய்து பாருங்கள். வாயில் போட்டவுடன் கரைந்து போகக்கூடிய ஒரு மிகவும் சுவையான இனிப்பு வகை இது. ஆனால் கொஞ்சம் அளவோடு சாப்பிட்டால் நல்லது, ஏனென்றால் இனிப்பு அதிகம். அதில் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய அபிப்பிராயங்களை SBS-க்கு தெரியப்படுத்துங்கள்.
நிச்சயமாக கேட்பதற்கு சுவையாக இருக்கின்றது. செய்து பார்த்து சாப்பிட்டு விட்டு சொல்கிறோம். இதுவரை இன்னும் ஒரு கேள்வி, நீங்கள் வந்து உங்களது இந்த ரெசிபி அது போன்ற அம்சங்களை எல்லாம் சாந்தா ஸ்டேபிள் என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனலூடாக வெளியிடுகின்றீர்கள் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஆமாம், யூடியூப் சேனல் சாந்தா ஸ்டேபிள் என்ற யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ புதிதாகத்தான் ஆரம்பித்திருக்கிறோம். அதன் நோக்கம் என்ன என்றால், டேபிள் என்னும் போது ஒரு மேசை மேல் பலவிதமான பொருட்களை நாங்கள் வைப்போம். ஒரு மேசையின் மூலமாக நாங்கள் பலவிதமான உபயோகங்களை எடுப்போம். அதன் மேல் சாப்பாடு இருக்கும், புத்தகங்கள் இருக்கும், ஒரு கணினி இருக்கும், பலவிதமான விஷயங்களுக்கு ஒரு மேசை வந்து உபயோகப்படுகிறது. ஸோ அதே போல இந்த நிகழ்ச்சியில் சாந்தா ஸ்டேபிள் எனும் இந்த நிகழ்ச்சி மூலமாக குறிப்பிட்டு இன்னதுதான் என்று இல்லாமல் பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதன் ஆரம்ப கட்டமாக நான் இந்தியாவுக்கு சென்று பலரை பேட்டி கண்டிருக்கிறேன். முக்கியமாக SP முத்துராமன் சார் அவர்களை நான் பேட்டி கண்டேன். அவருடைய அந்த பேட்டி தான் முதலில் இந்த நிகழ்ச்சியில் வந்தது, சாந்தா ஸ்டேபிள் நிகழ்ச்சியில். இது போல இன்னும் பல பிரபலங்களை பேட்டி கண்டிருக்கிறேன், இன்னும் பேட்டி கண்டு கொண்டிருக்கிறேன். அதே சமயம் அந்த பேட்டிகளை நான் உணவோடும் சம்பந்தப்படுத்தி ஒவ்வொரு உணவு செய்முறைகளையும் இதில் கொண்டு வருகிறோம். இன்னதுதான் என்று இல்லாமல், குறிப்பிட்ட இது என்று இல்லாமல், பல வகையான உணவு, அதாவது சர்வதேச உணவு வகைகளை இந்த மேஜை மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கேக் செய்முறைகளும் வரும். நேரம்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. இந்த பல வேலைகளுக்கு மத்தியில் இதை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து இது வந்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் பல புதிய விஷயங்கள், இப்போது நடக்கின்ற கரண்ட் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று இருந்தால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நாங்கள் இது மூலம் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் எதை நான் இதில் கொண்டு வந்தாலும் அதில் நிச்சயமாக உணவு சம்பந்தப்பட்டிருக்கும். இது எல்லோருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய அன்பு, ஆதரவு, வரவேற்பு எல்லாவற்றையும் நான் எதிர்பார்க்கிறேன்.
நிச்சயமாக எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி உங்களது இந்த நேரத்துக்கும் இந்த செய்முறைக்கும். மீண்டும் மற்றும் ஒரு செய்முறையோடு சந்திப்போம். வணக்கம்.
மிக்க நன்றி ரேணுகா, வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.